ॐ नमः शिवाय, 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 ॐ नमः शिवाय.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உலகம் முழுவதும் நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி உலகத் தமிழ் வானொலி கீதவாணியிலே எங்களுடைய அன்பு டாக்டர் லம்போதரன் அவர்கள் சைவத்தை பற்றியும் சைவத்தினுடைய பெருமைகள் என்பதை விட சைவத்தினுடைய வாழ்க்கை முறை பற்றியும் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே, வணக்கம் இளைஞர்களே. மீண்டும் குருவரலும் திருவரலும் கைகூட உங்களை இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே வந்து எத்தனையோ கேள்விகளை டாக்டர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வானொலி மூலமாக கேட்ட அந்த நேயர்களுக்கும் நாங்கள் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கின்ற எல்லா நேயர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஒலிபரப்பிலே இப்பொழுது மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒலியேறுகிற இந்த வேளையிலே உங்கள் சார்பிலே நாங்கள் சில கேள்விகளை எங்கள் டாக்டர் லம்போதரன் அவர்களிடம் கேட்டு அதற்கான விடைகளை பெற்று வருகின்றோம். முதல்ல இன்றைக்கும் நேயர்கள் பலர் எம்மிடம் கேட்டிருக்கின்ற பல கேள்விகளை அவ்வப்போது கேட்டதற்கான விடைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள விளைகின்றோம். முதலாவதாக பல நேயர்கள் ஏராளமான கேள்விகளை திறந்தோறும் எங்களுக்கு தொலைபேசி ஒலிப்பதிவு மூலமாகவும் ஃபேக்ஸ் மூலமாகவும் நேரடியாகவும் நீங்கள் கேட்டு வருகின்றீர்கள். இப்படி கேட்டு வருகின்ற போது ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் தெளிவான விளக்கங்களை தருவதற்காக சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பல நாட்கள் பல வாரங்கள் கூட பல மாதங்கள் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து இந்த கேள்விகளுக்கு பதில்களை பெற்றுக் கொள்ளுகின்ற உங்களுக்கும் இதில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது கேள்வி வந்திருக்கிறது, ஒரு கோயிலை நாங்கள் சென்று அடைகின்ற போது அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வருகின்ற அந்த வழிபாட்டு முறை பற்றி ஒரு நேயர் கேட்டிருக்கின்றார். அதாவது கோயிலுக்கு செல்கின்றோம், கோயிலுக்குள்ளே சென்றவுடனே சில பேர் பிரகாரத்தை ஒரு முறை மூன்று முறை இப்படியாக சுற்றி வலம் வருகின்றார்கள். அப்படி சுற்றுகின்ற போது ஒவ்வொரு அந்த பிரகாரத்தில் இருக்கின்ற மூர்த்திகளையும் அவ்வாறு சுற்ற வேண்டுமா, இல்லை உள் பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்தால் சரியா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சில நூல்களிலே இவ்வுலக வாழ்க்கை வேண்டுபவர்கள் வந்து இடமிருந்து வளமாகவும் மோட்சம் வேண்டுபவர்கள் வளமிருந்து இடமாகவும் அவர்கள் அந்த சுற்று பிரகாரத்திலே வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் எது சரியானது என்பதை இப்பொழுது நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் டாக்டர்.
அதாவது ஆலயம் சிவாலயங்களிலே அல்லது ஆலயங்களிலே தரிசனத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது அந்த சுற்று பிரகாரத்தை சுற்றி வழிபடுகின்ற முறை யாது என்கின்ற கேள்வியை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். இதை சொல்லுவார்கள் சிவாலய தரிசன விதி என்று சொல்லி இதற்கு ஒரு நூலே ஆர்வனாவலர்கள் பதிப்பித்திருக்கின்றார். அத்தோடு அவருடைய சைவ வினாவிடையிலும் கூட ஒரு அத்தியாயம் இருக்கின்றது, சிவாலய தரிசனவியல், கோயிலுக்கு எப்படி போக வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்ற விவரங்கள் இருக்கின்றன. கோயிலிலே முதலாவது நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது வலமிருந்து இடமாக இடமிருந்து வலமாக என்று பிரதட்சிண முறைகள். கோயிலிலே பொதுவாக பிரதட்சிண முறை வலம் பெறுவது என்றுதான் சொல்லுவோம். சுவாமியிலிருந்து பக்தர்களில் இருந்து வலம் பெறுவது என்றுதான் சொல்லுவோம். அதாவது வலஞ்சுழியாகத்தான் சுற்றி வழிபட்டு வர வேண்டிய விதிமுறை உண்டு. இதற்கு விதிவிலக்குகள் உள்ளன. ஒன்று, பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சோமசூத்திர பிரதட்சிணம். பிரதோஷ காலத்திலே, பிரதோஷ நாளன்று, பிரதோஷ காலம் அன்றைக்கு மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னர் சுவாமியை வழிபடுகின்ற பொழுது அதை சோமசூத்திர பிரதர்ஷனம் என்று சொல்லுவார்கள். அங்கே மட்டும் அந்த பிரதட்சிணமாகவும் அப்பிரதட்சிணம், அப்பிரதட்சிணம் என்றால் இடமிருந்து வலமாக வருகின்ற முறைமை காணப்படுகின்றது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், திருப்பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது, அப்போது அந்த அந்த மகா மேரு மந்தார் மலை மேலுமலையை மத்தாக கொண்டு வாசுகியின் பாண்பை வந்து கயிறாகவும் கொண்டு அந்த திருப்பாற்கடலை, தி மில்கி ஓஷன் வாஸ் சேர்ன்ட், சேர்னிங் ஆஃப் மில்கி ஓஷன்ல அமுதம் வருவதற்கு முன்னர் அந்த வாசுகி என்ற பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது. அதை சொல்லுவார்கள் ஹாலஹால விஷம். ஆழகால விஷம் என்றது இப்போதைய ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன் எடுத்துக்கொள்ளுங்க, அட்டாமிக் ரேடியேஷன் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கடுமையான ஒன்று, எரித்து விடும், ஆட்களை அழித்து விடும். ஆகவே இவர்கள் அமுதம் கடன், இவர்கள் எல்லோரும் தரைகட்டு ஓடினார்கள். அப்ப இந்த பக்கம் ஓடுவது அந்த பக்கம் ஓடுவது என்று இல்லை, எல்லா பக்கமும் அது சூழ்ந்து வருகின்றது. ஆகவே இங்கே இருந்து அங்கே ஓடுகின்றார்கள், அங்கே இருந்து இங்கே ஓடுகின்றார்கள். அப்படி தரை கட்டு அவர்கள் ஓடுகின்ற அந்த காலத்திலே அவர்கள் இறைவனை சரணடைந்த பொழுது சிவன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து அறிந்தினார். அதுதான் இந்த பிரதோஷ நாள், திரையோதசி நாள் வரும். அப்ப அன்றைக்கு இப்ப அந்த நேரம், அந்த மால நேரம், அந்த மால நேரம் பிரதோஷ காலத்தில் அறிந்து தேவர்களை மற்றவர்களையும் காத்ததற்கு பின்னர் சிவன் அங்கே நர்த்தனம் ஆடினார், நந்தியின் கொம்புகளுக்கு இடையிலே நர்த்தனம் ஆடினார். அதான் பிரதோஷ காலத்திலே சந்தியா தாண்டவம் என்று சொல்லுவார்கள், அது சந்தியா தாண்டவம். அந்த காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் மற்றவர்களும் அங்கு இடமிருந்து வலமாக வலமிருந்து இடமாக தரைகட்டு ஓடினதை நினைவுறுத்துவதுதான் அந்த சோமசூத்திர பிரதட்சிணம். அதுதான் நாங்கள் வலமிருந்து இடம் இடமிருந்து வலமாக போகின்றோம், அது ஒரு எக்ஸப்ஷன். இரண்டாவதாக தனித்தனி சந்நிதிகளை, அந்த இருக்கின்ற சந்நிதி கடவுள்களை சுற்றி வழிபடலாமா என்ற கேள்வி கொண்டிருக்கின்றது. வழிபடலாம், தனி சந்நிதி இருந்தால், அங்கே வந்து சுற்றி வழிபடக்கூடிய தனி சந்நிதி இருந்தால் வழிபடலாம். உதாரணமாக தேவி சந்நிதி இருக்கின்ற சிவன் கோயிலே தேவி சந்நிதி இருக்கின்றால் ஆறுமுகநாவலரே அதில் சொல்லி இருக்கின்றார், தேவி சந்நிதிக்கு போனால் எப்படி செய்ய வேண்டும். அப்ப அவர் அம்மையார் திருக்கோயில் வேறாயிருக்கின் ஜாது செய்தல் வேண்டும், அந்த சந்நிதிக்கு போய் அங்கே போய் சொல்லுகின்றார். அங்கே வந்து ரெட்டொரு முறையில் பிரதட்சணம் செய்து, நாலு தரம் ஆறு தரம் அல்லது எட்டு தரம் அப்படி பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ணி கலந்து என்று சொல்லுகின்றார். தனித்தனி சந்நிதி இருக்கின்ற பொழுது சுற்றி வழிபடலாம், ஆனால் இந்த சந்நிதியிலே பின்புறம் இருந்து கும்பிடப்படாது.
பின்புறம் இருந்து
பார்த்தா ஒரு பிள்ளையார் சன்னிதி இருந்தால் வலம் வருவார்கள், பிள்ளையாருக்கு பின்பக்கம் இருக்கின்றது இல்லையா அங்கே பார்த்து கும்பிடுவார்கள், அது கிடையாது. சந்நிதியின் பின்பக்கத்திலே கும்பிடுவது கிடையாது. திரை போட்டிருக்கும் பொழுது வணங்குதல் கூடாது, அபிஷேகம் நடக்கும் பொழுது வணங்கக்கூடாது. அதெல்லாம் விதிமுறைகள் இருக்கு, எந்தெந்த காலங்களிலே வணங்கக்கூடாது என்று இருக்கிறது, அபிஷேக காலங்களிலே வணங்கக்கூடாது. அப்ப அது கொண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த ஒவ்வொரு மூர்த்திகளையும் சுற்றி வழிகின்ற வழிபாடு வந்து அது ஆப்ஷனல், இட்ஸ் நாட் எ மஸ்ட் அண்ட் இல்லை.
இல்லை, குறிப்பாக நான் நினைக்கிறேன் டாக்டர், இப்போ வந்து ஒரு நாங்கள் வலம் வருகின்ற போது ஒவ்வொரு தனித்தனி சன்னிதிகள் இருக்கின்ற ஆலயத்திலே வலம் வருவதோடு சேர்த்து அந்த சன்னதியையும் நாங்கள் வலம் வந்துதான் வர வேண்டுமா, இல்லையென்றால் அந்த சன்னதிகளை
அந்த சன்னதிகளை வலம் வராமலே நீங்கள் முற்புறமாக தரிசித்து மூலஸ்தான அந்த பிரகாரத்தை சுற்றி வரலாம், அதுக்கு வழிமுறை உண்டு, அது குற்றமாக.
அது ஒரு முறையா மூன்று முறையா எப்படி அது கூறப்படுகிறது?
மினிமம் மூன்று தரம் அந்த வழிபாடு இருக்கின்றது. அப்ப நீங்கள் மூன்று தரம் சுற்றி வருகின்ற பொழுது மூன்று தரம் இங்கேயும் சுட்டக்கூடியதாக இருக்கிறது, அது ஒன்று இருக்கின்றது. ஒரு தரம் இரு தரம் கும்பிடுதல் வணங்குதல் குற்றம், அதான் முறையாக இருக்கின்றது. மும்முறை வழிபட வேண்டும், அதான் முறை.
99% பார்த்தா ஒரு முறை தான் அவர்கள் சுற்றி வந்து வணங்குறாங்க, நான் பார்த்துக்கிறேன்.
நேரக்கட்டுப்பாடு மற்றது தெரியாத முறை ஆனப்படினால தான் அது இருக்கின்றது. ஆனால் மினிமம் மூன்று முறை, அது ஒரு பெரிய நேரமாகாது. ஒரு ஜிம்முக்கு போனால் எவ்வளவு தூரம் சுத்துகின்றோம், ஒரு வாக்கிங் போறதுக்கு வல்ல நிலைமை இப்ப சமர் வந்துட்டு இல்லையா, எவ்வளவு நட நடக்கின்றோம். அது என்ன கோயில்ல நடப்பதற்கு என்ன, அது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் பாப நாசம். பிரதட்சிணே பதே பதே என்று சொல்லுவார்கள், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் அந்த பாவங்கள் எல்லாம் கழிகின்றன. ஆனபடியினாலே நாங்கள் அங்கே வந்து எங்களுடைய நேரத்தை மிச்சம் பிடிக்கணும் அல்லது இவ்வளவு நடக்கணும் இல்லை, இவ்வளவு நடையெல்லாம் தேவையில்லாத நடையெல்லாம் நடக்கிறோம், ஆலயத்திலே நடப்பதற்கு நாங்கள் தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதான் அங்கே இருக்கின்ற உண்மை. அப்ப இந்த அது ஒன்று. அப்ப இந்த வழிபட்டு வருகின்ற பொழுது மற்றது எக்ஸப்ஷன் என்று கேட்டால் சண்டேஸ்வரர் சந்நிதியை சுட்டப்படாது. சண்டேஸ்வர சந்நிதி இருக்கின்றது இல்லையா, சண்டேஸ்வர சந்நிதி பொதுவாக சண்டேஸ்வர சந்நிதி வந்து ஆலயத்திலே அந்த ஒரு கர்ப்பகத்திலிருந்து அந்த தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் வெளியிலே வடிவதற்காக ஒரு கோமகி வடிவாக கொண்டிருக்கும். அந்த தீர்த்தம் வடிகின்ற இடத்திலே தான் சண்டேஸ்வர சந்நிதி இருக்கு. ஏனென்று சொன்னால் சிவனுக்கு சாத்தப்பட்ட புஷ்பங்கள், சிவனுடைய அபிஷேக பொருட்கள், நைவேத்திய பொருட்கள் யாவற்றுக்கும் அதிகாரி சண்டேஸ்வரர். அப்ப சண்டேஸ்வரருக்கு அதை போகாம மற்றவை எடுக்கப்படாது, அது திருட்டு, அது சண்டேஸ்வரருக்குரிய முறை. அப்ப அந்த ஆலயத்திலே அந்த அபிஷேக தீர்த்தம் வந்து சண்டேஸ்வர சந்நிதிக்கு முன்னாலதான் விழும்.
சிலர் அந்த தீர்த்தத்தை அருந்துவதை நான் பார்த்துக்கிறேன், சுகாதார முறைப்படி சரியானதா?
எது அந்த
கோமுகியால் வருகின்ற தீர்த்தத்தை வந்து அருந்துகிறார்கள்.
சண்டேஸ்வரர் தான் அதுக்கு அதிகாரி. சண்டேஸ்வரருடைய அனுமதி, சண்டேஸ்வர வழிபாடு முடிந்து அவருடைய அனுமதி பெற்று பெற்றுக் கொள்ளலாம். அது போய் நாங்கள் இடையில போய் எடுக்கப்படுவோம் இல்லை. அடுத்து அந்த அந்த சண்டேஸ்வரர் சந்நிதிக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் இடையிலே வரப்படாது. நீங்க அவர் வந்து அவருக்கு இடையறாது அந்த இறைவனுடைய சப்ளை வந்து கொண்டிருக்குது. மூர்த்தியுடைய
அந்த விக்கிரகத்திலே வார்க்கின்ற அந்த அபிஷேக பொருட்கள் வந்து அப்படியே வடிந்து நிலத்திலே பட்டுத்தான் அந்த கோமிகை கூடாக வருகிறது. அங்கே வேலை செய்பவர்கள் வந்து கார்களை வைத்து உழக்குகின்றார்கள், எல்லாம் இருக்கிறது நிலத்திலே. அப்படி வருகின்ற ஒரு இடத்தால் வருகின்ற நீரை பருகுவது சரியா என்றுதான் என்னுடைய.
ஆறு குளங்களிலே வருகின்ற தண்ணி கூடி எத்தனையோ மண்கள், எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ பொருட்கள் கூடத்தான் வருகின்றது. அருந்துகின்றோம் தானே, அதனால அதுல தோஷம், அதுல ஒரு தோஷமும் கிடையாது. ஆற்று நீர் இன்றைய கூட ஒன்டாரியோ லேக்ல இருந்தாலும் எங்களுக்கு ஓட்டர் சப்ளை வருது, ட்ரீட் பண்ணி வருகுது. ஓட்டர் ட்ரீட்மெண்ட் எப்ப வந்தது? அதுக்கு முதல் மக்கள் இருக்கவில்லையா? அப்ப உண்மையாக இந்த சப்ளை எடுத்து பார்த்தால் இத்தனை கழிவுகள், இத்தனை மலங்கள், இத்தனை சடலங்களுக்கு கூடாக இந்த தண்ணி ஆறுகளுக்கு கூடாக ஓடி வருகின்றது. அதனுடையனால அதுல அந்த அளவு தோஷம் பார்க்க தேவையில்லை. தண்ணி அந்த காலத்துல இப்பதான் எங்களுக்கு கிருமி நாசினிகள் வந்தது. அந்த காலத்துல வந்து தி பெஸ்ட் பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட் இஸ் த வாட்டர். இன்றைக்கும் அதுதானே, தண்ணி இல்லாம நீங்க ஒன்றையும் பியூரிஃபை பண்ண முடியாது. அந்த இன்றைக்கெல்லாம் கேஸ் எல்லாம் வந்திருந்தாலும் கூட அதெல்லாம் மாடர்ன் இது. இப்ப வாட்டர் இஸ் த பெஸ்ட் பியூரிஃபைடு
கோமுகிக்கு அருகிலே தான் சண்டேஸ்வர சன்னதி அமைந்திருக்கிறது. கோமுகிக்கும் சண்டேஸ்வர சன்னதிக்கும் இடையிலே போகப்படாது.
இடையிலே போகப்படாது என்றால் சண்டேஸ்வர நீங்க சுட்ட முடியாது. நீங்கள் இடையில போனா தான் சுட்டலாம். நீங்கள்
சுட்டக்கூடாது.
சண்டேஸ்வர சன்னதியை அப்படியே இந்த பக்கத்தால போய் வணங்கி வாசல்ல வணங்கி போட்டு அந்த வந்த வழியாலேயே திரும்பி வருவோம்.
இதுல நிறைய நீங்கள் வருகின்ற விளக்கத்துக்கு முன்னர் இந்த சண்டேஸ்வரர் கதை வந்தபடியால் நான் அதை தெளிவுபட விரும்புகின்றேன். நிறைய பேர் சொல்கிறார்கள் சண்டேஸ்வரர் சன்னதிக்கு போகிறவர்கள் வந்து மூன்று முறை தட்டி இல்லையென்றால் தாங்களுடைய உடையிலிருந்து ஒரு நூலை எடுத்து அவருடைய பாதங்களிலே போட்டு வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்.
முதலாவது இந்த எங்களுடைய ஆடையிலிருந்து நூல் எடுத்து சண்டேஸ்வரருக்கு போடுவது அபராதம், அது செய்யக்கூடாது.
எனக்கு ஒரு பிராமண பிறந்தகை எனக்கு சொல்லி தந்த
ஒரு நாளுமே செய்யக்கூடாது. அதுல என்னென்று கேட்டால் இறைவனுக்கு சாத்தப்பட்ட பட்டுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்ப அவருக்கு சாத்திய பட்டு வஸ்திரங்கள் சண்டேஸ்வரருக்கு பின்னர் அனுமதிக்கப்படும். அவர் தான் அதற்கு அதிகாரி. அப்ப இதை பார்த்தவர்கள் சிலவர்கள் என்கிறார் எங்களுக்கு சாத்திய பட்டுகளில் இருந்து எடுத்து போடுவது அது அபச்சாரம், அது ஆகவங்கள் எந்த கோயில்களிலும் விதிக்கப்படவில்லை. சில ஆலயங்கள்ல இப்ப அது போட் போட்டிருக்கிறார்கள், நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும் அது போட வேணும். மூன்றாவதாக சண்டேஸ்வரருடைய வழிபாடு முடிந்தவுடன் மும்முறை கைதட்டி வணங்குற வழிபாடு இருக்குது. அதுக்காக சத்தமாக பெருமளவு அது சொல்வார் கோபிதான முத்திரை என்று சொல்லுவார். கோபிதான முத்திரை என்ன, அந்த எங்களுடைய விரல்கள் இருக்கின்றது இல்லையா, அந்த விரல் முன்னையும் எடுத்து எங்களுடைய கையிலே அதை தட்டி மெலிய சத்தமாக வழிபட வேண்டும். பெரிதாக கைதட்டி வழிபடுகின்ற மரபு கிடையாது. சண்டேஸ்வரர் தியானத்தில் இருப்பதனால் அப்படி செய்வதாக மரபு சொல்லுகின்றது. சண்டேஸ்வரர் சன்னதியை நாங்கள் சுற்றி வரக்கூடாது. மற்றது திரையிட்டிருக்கும் பொழுதும் அபிஷேக காலத்திலும் சுற்றி வழிபடக்கூடாது.
மூடி இருக்கிற ஒரு ஆலயத்திலே, அதாவது நடை சாத்தப்பட்டிருக்கிற ஆலயத்திலே நீங்கள் நடைக்கு முன்னாலே நின்று கொண்டு வழிபடலாமா?
இல்லை, நடை சாத்தப்பட்டிருப்பது வந்து என்று கேட்டால் சுவாமிக்கு அதில் எங்களுடைய பேசிக் ரிதம் பொதுவாக காலையிலே அந்த ஆலயம் திறப்பார்கள். 5 மணி 4:30 5 6 மணிக்கு காலை பூஜை நடந்து திறக்கப்படும். பிற்பாடு அந்த பூஜைகள் எல்லாம் நடந்து முடிந்தால் மத்தியான பூஜையுடன் நடை சாத்தப்படும். இட்ஸ் அவ பயாலஜிக்கல் ரிதம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னர் இப்ப கைத்தொழில் புரட்சி வருவதற்கு முன்னர் எல்லா மனுஷனும் இப்படித்தான் வேலை செய்தார்கள். நேச்சுரல் ரிதம், காலையில எழும்பி வேலை செய்து முடிச்சால் மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வு, அவர்கள் நெப்படுப்பார்கள், ஓய்வெடுப்பார்கள். அந்த மத்தியானதுக்கு பிறகு பின்னேறம் தான் திருப்தி அவர்களுடைய அடுத்த வேலை தொடங்கும்.
நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
தட்ஸ் எ நேச்சுரல் பயாலஜிக்கல் வொர்க்கிங் ரிதம் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ்.
வேதியர்களுக்கு வந்து மத்தியான பூஜை முடித்த உடனே ரெண்டு மணித்தியாலம் தூங்கி எழுந்துதான் பிறகு அவர்கள்.
வேதியர்கள் அல்ல, இது எல்லாருக்கும், நடராஜமாருக்கும் நம்போதனுக்கும் கூட அது தேவை. நாங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தோடனே வி பிரேக் இட். பாடசாலைகள் பண்றது அப்படித்தானே. இன்னும் சொல்வார்கள், வெள்ளி முளைக்க பள்ளிக்கு வா. காலையில போய் பள்ளிக்கு போய் போனால் படித்து முடிந்தால் பிறகு மத்தியானத்துக்கு பிறகு ஓய்வு நேரம், பிறகு மாலை நேரம் அவருடைய விளையாட்டு, பெரியவருடைய படிப்பு, மற்றதுகள் தொடங்கும் திருப்பி. அப்படித்தான் ரிதம். அதே ரிதத்துலதான் இந்த கோயில் வழிபாடும் இருக்கிறது. மத்தியானத்துக்கு பிறகு நடை சாத்தினால், திருவிழா விசேஷ திருவிழா நாட்களை தவிர நடை சாத்தினால் பின்னரும் 4-5 மணிக்கு தான் திருப்பி கோயில் திறக்கப்படும். அந்த திறந்துக்கு திறக்கும் வரைக்கும் அங்கே வழிபாடு கிடையாது. நான் பிறந்தவனை சொல்லி இருந்தேன், இலங்கை பிரதமராக ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கர் அவர்கள் இருந்தது போது 70களிலே யாழ்ப்பாண் நல்லூர் கோயிலுக்கு அவர் வந்தபொழுது கூட மத்தியான பூஜை முடிந்து நடை சாத்தி விட்டார்கள். அங்கே அவருக்காக ஸ்பெஷலாக திறந்து பூஜையோ எதுவுமோ நடைபெறவில்லை. ஆகவே அது ஆகம மரபு. அடுத்தது ஆலயங்களில் இன்னொரு இது இருக்கிறது கேட்டால், இந்த இடையறாது இருக்கிற சப்ளை, அன்இன்டரப்டட் சப்ளை ஷுட் பி என்ஷுர்ட் ஃபார் சண்டேஸ்வரர் ஃப்ரம் த மூலமூர்த்தி. தட்ஸ் வை வி ஷுடன் கோ இன் பிட்வீன் த மூலஸ்தானம் அண்ட் சண்டேஸ்வரர் டு சர்க்கம்வலேட் த சண்டேஸ்வர சந்நிதி. தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் இஸ் வி ஷுடன் கோ இன் பிட்வீன் த சங்டம் சங்டோர மூலஸ்தானம் கற்பகிரகத்துக்கும் கொடிமரத்துக்கும் இடையிலே போகக்கூடாது. தட் இஸ் பல ஆலயங்களிலே, இங்க இருக்கின்ற பல ஆலயங்களில் கூட அதுல எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. ஓ, இந்தியாவில் கூட பார்த்து சில இடங்கள்ல அந்த சுட்டி போட்டு மற்ற பக்கத்தால தான் வர வேணும், அந்த இன்டரப்ஷன் வருகிறது. அது என்னன்னு கேட்டால், அந்த ஆலய மூர்த்தி இருக்கிறதுல மூலமூர்த்தி, மூலமூர்த்தியை பார்த்தபடி நந்தி இருப்பார். சிவனாலயங்களிலே நந்தி, மற்ற முருகன் ஆலயத்திலே மயில், மற்றது பிள்ளையார் ஆலயம் என்று சொன்னால் எலி, அம்பாவுடைய ஆலயம் என்று சொன்னால் அங்கேயும் நந்தி இருக்கலாம் அல்லது சிம்மம் இருக்கலாம். இது ஆன்மாவை குறிக்கும், உயிர். அங்கே இருப்பது இறைவன். இந்த இந்த நந்தியினுடைய மூக்கு, எங்களுடைய நாசி இருக்கின்றது இல்லையா, சுவாசிக்கின்ற நாசி, அங்கே இருக்கின்ற மூலமூர்த்தியினுடைய வயிற்று பகுதி அல்லது நடுப்பகுதிக்கு நேர் இணையாக இருக்கும். இதுதான் ஆகம விதி. அதாவது இந்த ஆன்மாவினுடைய மூச்சுதான் அங்கே அந்த மூலமூர்த்திக்கு உயிர் கொடுக்கின்றது. இதுக்காக இறைவனுக்கு உயிர் கொடுப்பதை ஒன்று கேட்கப்படாது. சிம்பிளாக சொன்னால், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் நீங்கள் இருக்கண்டா இருக்கு, இல்லை என்றா வெறும் கல்லு. அப்ப ஆன்மா எப்படி பார்க்குதோ அதுதான் இருக்குது. அப்ப அந்த கல்லு, கல்லை கடவுளாக்குவது இந்த வழிபடுகின்ற நாங்கள் தான். அதான் அது இந்த தத்துவம். அப்ப இந்த மூச்சு காற்று அந்த உதரத்துக்கு போய் அங்க போய் அங்கே அந்த மூச்சாக அந்த இறைவனுக்கு இருக்கின்றது. அதுக்கு இடையிலே யாரும் போகக்கூடாது. அதான் அந்த கொழிவனத்துக்கும் கற்பகிரகத்துக்கும் குறுக்காலே போகப்படாது. அப்ப இந்த தவறுகளை, அதாவது வந்து கோயிலை அப்பிரதட்சிணமாக பிரதோஷ காலம் தவிந்த காலங்களில் வழிபடுவது, ஒரு தரம் இரண்டு தரம் சுற்றி வழிபடுவது, திரையிட்டிருக்கும் போது வழிபடுவது, பின்புறத்திலே சன்னிதானத்திலே வழிபடுவது, மற்றது சண்டேஸ்வர சன்னதியை சுற்றி வழிபடுவது, சண்டேஸ்வரருக்கு உமது ஆடையிலிருந்து நூல் எடுத்து போடுவது, சண்டேஸ்வரத்துக்கு பலமாக கைதட்டி வழிபடுவது, கொடிமரத்துக்கும் கர்ப்பகிரகத்துக்கும் குறுக்கே போவது. அடுத்தது கோயிலுக்குள்ளே நீங்கள் விழுந்து கும்பிடுகின்ற பொழுது, பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம் செய்கிற போது அது அந்த பலிபீடத்துக்கு கொடிமரத்துக்கு முன்புறமாக செய்ய வேண்டும். உட்புற சன்னிதிகள் சன்னிதானங்களிலே விழுந்து வணங்குதல் கூடாது.
அதாவது கொடிமரத்துக்கும் கற்பகிரகத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய,
இல்ல கொடிமரத்துக்கு முன்னாலே, முன்னாலே அந்த பலிபீடத்துக்கு முன்னாலே தான் நாங்கள் விழுந்து வணங்கல்.
சில பேர் வெளியிலே விழுந்து வணங்க,
இல்ல வெளியிலே என்று சொல்ல, வெளியிலே விழுந்து வணங்கலாம். ஆனா உச்சநிதிகள், இப்ப பிள்ளையார் சன்னிதி இருக்கும், அங்கே ஒருக்கா விழுந்து கும்பிட்டு, அம்மன் சன்னி ஒருக்கா, அப்படி கும்பிடப்படாது. அந்த வழிபாடு இல்லை. அதுவும் ஆலயங்களிலே செய்யத்தகாத ஒரு குற்றமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அந்த அந்த கொடித்தம்பத்துக்கு இப்பாலே என்று சொல்லுவார்கள். அதாவது கொடித்தம்பத்துக்கும் கோபுரவாசலுக்கும் இடையிலே நீங்கள் ஆறுமணி சொல்லுகிறார், பலிபீடத்துக்கு இப்பாலே நமஸ்காரம் பண்ணி, பலிபீடத்துக்கும் வாசலுக்கும் இடையிலே தான் நாங்கள் வணங்க வேண்டும். பலிபீடத்துக்கு உட்புறமாக கோயிலில் எந்த இடத்துல நீங்கள் விழுந்து வணங்குதல் கூடாது. அது ஒன்று. அடுத்தது ஆலயத்திலே மற்றவர்களை வணங்குதல், குருமாரை வணங்குதல் கூடாது. ஆலயத்திலே ஆண்டவனுக்கு மட்டும்தான் வணக்கம், அது உண்டு. அதாவது சில பேர் கேட்டார்கள் என்னோட கேள்வி, ஆலயத்திலே ஆட்களுக்கு மரியாதை செய்வது, அதை பற்றி எல்லாம் கேட்கின்றார்கள். தகுந்தவர்களுக்கு கௌரவம் கொடுப்பது உண்டு, ஏன்னா இறைவனுடைய சேவையிலே அவர்கள் இருக்கின்றார்கள், கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு புதிய மாலை, புதிய வஸ்திரம் அணிவிக்க கூடாது. ஆண்டவனுக்கு சாத்தப்பட்ட மாலை பிரசாதமாக அவர்களுக்கு அணிவிக்கப்படலாம், ஆண்டவனுக்கு அணிவிக்கப்பட்ட வஸ்திரம் பிரசாதமாக நிர்மாலியமாக அவர்களுக்கு அளிக்கப்படலாமே தவிர, புது வஸ்திரம் புது மாலை ஒரு அடியவருக்கோ ஒரு பேச்சாளருக்கோ கொடுக்கக்கூடாது.
அற்புதம், அற்புதம். இது பல ஆலயங்கள் இதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன். இது ஒரு ஒரு நல்ல விதமாக இந்த ஒழுங்குமுறை போய்கொண்டிருக்கிறது. நிறைய நேயர்கள் நீங்கள் வருகின்றீர்கள், நான் நினைக்கிறேன் இப்பொழுது உங்களை இணைக்காமல் இந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு உங்களை இணைக்கின்றோம் உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்காக. டாக்டர், நீங்கள் அந்த முதல் சொல்ல வந்த விஷயத்தில் பாக்கி இருக்க நினைக்கின்றேன், தொடருங்க.
அப்ப இந்த விடயங்களிலே அந்த குருமை, அடுத்ததாக அந்த அடுத்தது வந்து அரசன் அல்லது அரச பிரதிநிதிகள் வரும் பொழுது அவர்களுக்கு பூர்ணகும்ப மரியாதையுடன் ஆலயங்களிலே வரவேற்பு அளிப்பதற்கு ஆகம விதிகள் இடம் தருகின்றன. திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனே என்று ஆழ்வார் பாடியிருக்கின்றார். அரசன் வந்து இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்துதான் ஆட்சியை நடத்துகின்றான் என்பது எங்களுடைய இந்து மத சைவ மரபு. அப்ப இந்த அரசனுடைய பிரதிநிதி அல்லது அரசன், அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் வருகின்றார் அல்லது பிரசிடென்ட் வருகின்றார் அல்லது ஒரு அமைச்சர் வருகின்றார் என்று சொன்னால், இரஸ்பெக்டிவ் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ், எங்களுக்கு அவருடன் இணக்கமாக இருந்தாலும் சரி பிணக்கமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்தை வருகின்ற பொழுது அவருடைய ஆட்சி வந்து இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர் இருப்பதனாலே அவருக்கு பூரண மரியாதை கும்பம் அளித்து வரவேற்பு அளிக்கின்ற உபச்சாரம் எமது மரபிலே இருக்கின்றது. அதுவும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. என்ன சில பேர் கேட்கிறார்கள், ஆலயத்திலே இந்த அரச பிரதிநிதிகள் வருகின்ற பொழுது இந்த விதமான மரியாதைகள் அளிக்கப்படலாமா என்ற கேள்வி. அது வந்து அவருக்கு அளிக்கப்படுகின்ற தனிப்பட்ட மரியாதையோ அவர் சார்ந்த அரசியல் கொள்கைக்கு அல்லது கட்சிக்கு அளிக்கப்படுகின்ற அங்கீகாரமோ அல்ல, அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற விபரம். ஆகவே இந்த விபரங்கள் இந்த நிலைகளின்படி பார்க்கின்ற பொழுது வருகின்ற அரச பிரதிநிதியை இறைவனுடைய பிரதிநிதியாக கருதி அவருக்குரிய வரவேற்பு அளிப்பது ஆகம மரபுகளில் இருக்கின்றது. இது சமீப காலத்தில் கேட்டார்கள், மாவட்டபுரம் கோயிலுக்கு இலங்கை ஜனாதிபதி போயிருந்தார், அவருக்கு வரவேற்பு அளித்தது சரியா என்ற இதில் கேட்டிருந்தார். அதில் ஒன்று இருக்கின்றது, நீங்கள் மூன்று வித நிலையிலே இந்த தர்மத்தை செய்யலாம். ஒன்று தன்னை மையமாக கொண்டது, இவருக்கு வரவேற்பு அளித்தால் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லி செய்வது ஒன்று இருக்குது. அது சொன்னால் அது பேசிக், அது பெரிதாக உயர்ந்த தர்மம் அல்ல. அல்லது இவருக்கு வரவேற்பு அளித்தால் எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு ஒரு நல்லது செய்வடும் மக்களுக்கு ஒரு நல்லது செய்வடும் என்றதெல்லாம் கொடுக்கலாம். அது ரெண்டாவது. அது சொல்லுவார்கள் சோசியல் தர்மம், சமூக தர்மம். போன முறையே சொன்னேன் இந்து தர்மம் மூன்று நிலையிலே இருக்கு, ஒன்று தன்னை மையமாக கொண்ட தர்மம் அல்லது மூன்றாவது நிலை சிவனை. இது வந்து இவரல்ல, இந்த ஆட்சியில எத்தனை பேர் இருந்துட்டு போனார்கள், மன்னாதி மன்னர் எல்லாம் மன்னாவது திண்ணம்
இருந்தார்கள்
போனார்கள், இருந்தார்கள் போனார்கள், நேற்று இருந்தார் இன்று இல்லை. இவர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. பல பேருக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னா எத்தனை பேர்ட்ட கூட்டு கர்மாவுக்காக இறைவன் கொஞ்ச நேரத்துக்கு அவர் ஆட்சியில வச்சிருக்கிறார். பல பேரை துளைச்சு போட்டார் என்றும் அதுவும் ஏதோ கூட்டு கர்மாவுக்காக இறைவன் வச்சிருக்கிறார். இஸ் ஜஸ்ட் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் த காட்ஸ் தனிப்பட்ட மரியாதை அல்ல. இந்த மூன்றாவது நிலையத்தான் ஆகமங்கள் சொல்லுகின்றன. அவர் வருகின்ற பொழுது அவருக்கு பூரண கும்பம் மரியாதை அதுகள் கொடுத்து அவரை வழிபாடு செய்விப்பது அந்த மரபு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது.
இதுல வந்து ஒரு ஒரு கேள்வி என்னவென்றால், இன்னும் குறிப்பாக ஆலய தர்மகர்த்தாக்கள், கொஞ்சம் வெளிப்படையான கேள்வி கேட்கலாம் நினைக்கின்றேன். ஆலய தர்மகர்த்தாக்கள் சிலர் சில நாடுகளில், கனடாவுன்னு நான் சொல்லவில்லை, சில நாடுகளில் அவர்கள் ஆலயம் வைத்திருந்தால் கூட அவர்கள் சைவ உணவு உண்பவர்களாக இருப்பதில்லை, அவர்கள் அசைவம் உண்கிறார்கள். ஆனால் சொல்லுவார்கள் கேட்டால் நாங்கள் கோயிலுக்கு போகிற போது குளித்து போட்டு கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லி. ஆகம முறைப்படி அமைந்த கோயில்களிலே நான் இப்படி பார்க்கவில்லை. சாதாரணமாக ஆகம முறைப்படி அமையாத கோயில்கள் பலவற்றில் இப்படி நான் பல இடங்களிலும் இல்லை, ஒரு சில இடங்களில் பார்த்திருக்கிறேன். எனக்கு அது கேள்வியாக இருந்திருக்கிறது. அது சரியான முறையா என்பதே என்னுடைய கேள்வி. அது குளித்தா போனாச்சு, குளிச்சுட்டு போகலாம் தம்பி என்று சொல்றது வந்து,
அதாவது வழிபாட்டு முறைகளிலே பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றது. ஆகம விதிப்படி அமைந்த வழிபாடு முறைகளிலே, ஆகம விதிப்படி அமைந்த வழிபாடு முறைகளிலே அந்த வழிபாட்டில் அந்த அதை நடத்துபவர்கள், மற்றது அதிலே பங்கு பெற்றுபவர்கள், அதற்கு செல்பவர்கள், மற்ற மாமிசம் இல்லாமல் நித்தியமாக சைவ போஷணம் செய்வர்கள் தான் உத்தமம். அது அதிகாரிகள் என்று சொன்னால், கோயிலை நடத்துவதற்கு ஒரு சபையிலே அங்கத்தவராக இருப்பதற்கு அல்லது அதை நடத்துவதற்கு பூஜை செய்வதற்கு ஒரு பதவியை வகிப்பதற்கு என்று சொன்னால் அவர்கள் வந்து நிச்சயமாக மது இந்த மச்ச மாமிசம் மதுபானம் இல்லாமல் இருக்க வேண்டும். அது உண்டு, அது நிச்சயம். ஆகம கோயில்களுக்கு இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? திருப்பி அடிக்கும்,
திருப்பி அடிக்கும்.
சிவ புண்ணியம் எவ்வளவு புண்ணியமோ அது மாதிரி சிவ அபராதம் அவ்வளவு பாவம். அதுதான் சில பேருக்கு பயம். கோயில்களில் திருப்பி அடிக்கும், வீட்டில் ஹார்ட் அட்டாக் வரும், கேஸ் வரும், பிள்ளைகள் வந்து ட்ரக்ஸ் போவார்கள், தறிகட்டு போவார்கள், மறியலில் போயிருக்க வேண்டி வரும், கொடுநோய் வரும், குடும்பத்தில் பிரிவு வரும். இது பார்க்குறோம் பல ஆலயங்களில், சபைகளில் நடத்துபவர்கள் வீட்டில் டிவோர்ஸ், டெத், சடன் அன்எக்ஸ்பிளைன் டெத், ஆக்சிடென்ட்ஸ். நான் அறிய வெளிநாட்டிலே கோயிலை ஸ்தாபித்து நடத்தி கொண்டவருடைய வீட்டிலே அடுத்தடுத்து எல்லாருமே விபத்து மரணம் அகால வர்ணத்திலே போனதை கூட நான் பார்த்திருக்கிறேன். அது கடைசியாக இன்றைக்கு ஒருவரிடம் போய் அவர் அதை ஒரு சபையொன்றை நியமித்து அந்த சபையினுடைய அவர் ஓனராக அவர் இருந்தாலும் உரிமையராக இருந்தாலும் சபையினுடாக அதை சரியான விதத்திலே இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றார். பிள்ளை, மருமக்கள், பேரப்பிள்ளைகள் என்று பல பேர் விபத்திலே போனதை பார்த்திருக்கின்றேன். அப்ப இதுகள் எல்லாம் சிவ அபராதங்கள். அதுபடினாலே ஆகம கோயில்களில் இதுகள் இல்லை. இதுகள் இந்த விதிகளை கடைபிடிக்க வேண்டும். நான் குளித்து போட்டு போனேன் அல்லது கடவுள் சொன்னவரை இப்படி செய்ய சொல்லி என்ற கதையெல்லாம் கிடையாது. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது, எங்களுடைய ஊரில் இருக்கின்ற கோயிலில் கூட சபையிலே அங்கத்தவராக ஒருவர் வருவார் என்றால் சில விலை வர வேண்டாம், அவர் திசதிச்சு எடுக்காவிட்டால் அவரை கதைத்து எடுக்க சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த அந்த பதவிக்கு வருகின்ற தன்மை இருக்கின்றது. அது ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் அறியாமல் கூட இதில் செய்து கொண்டிருக்கும் போது கன பிள்ளைகள் வரும். நாங்கள் ஒருவரும் அதுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாம ஜபம் வேணும், அன்றாட பூஜை வேணும், இல்லாட்டால் அந்த அபதாதம் எங்களுக்கு தாக்கி போடும். அப்போ நாங்கள் அறியாமல் இந்த கோயில் விஷயங்களை நாங்கள் பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் நடைமுறைப்படுத்தும் பொழுதும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற ரேடியோலாம் வர்றேன் சொல்கிறேன் சொன்னால் இதற்குரிய தயார்படுத்தல் அல்லது இதற்குரிய பிராய சித்தங்கள் அந்த நாம வழிபாடு அதுகள் இல்லாவிட்டால் இந்த தவறுகள் திருப்பி அடிக்கும். அது என்னுடைய குடும்பத்திலே பார்க்கலாம். என்னுடைய பிள்ளைகள் நல்லா வர மாட்டார்கள், தறிகட்டு போகும், குடும்பங்களிடையே பிரிவினைகள் வரும், மற்றது வியாதிகள் வரும், இது தோல்விகள் வரும், கடன் அவமிருத்து சிறை போன்ற துன்பங்கள் வரும். இது கண்கூடாக பார்ப்பது. அதனால்தான் சொல்றது, இது எல்லாரும் கண்டபடி செய்யப்படாது. அந்தந்த நிலையில இருந்துதான் அதை செய்ய வேண்டும். அதுக்குரிய ஆசார வழிமுறைகள் இருக்கின்றன. இல்லாவிட்டால் அதை திருப்பி பார்க்கலாம். நாங்கள் அவர்களுக்கு திருப்பி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது உண்டு. ஆனால் இதே மாதிரியாக இந்த சாதாரணமாக வைக்கின்ற கோயில்கள் இருக்கின்றன. ஊரிலே எல்லாம் கிணறு பைரவர் கோயில்கள் இருக்கின்றது. மூளைக்கு மூளை வைத்து அவர் வழிபடுவார்கள்.
ஆகம முறை இல்லாம
மாற்றது பல இடங்களில் முருகன் கோயில் முன்னர் அப்படி இருந்தது. ஆகம விதிப்படி அப்பாற்பட்ட கோயில்கள் அங்கே வந்து அந்தந்த ஆசாரம் தேவையில்லை. அங்கே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற தேச ஆசாரம், அந்த இடத்துக்குரிய ஆசாரம், சமூக ஆசாரம், அந்த குடும்பத்துக்குரிய ஆசாரம், அந்த மக்கள் எப்படி கும்பிடுகின்றனர், சில இடத்திலே பலி கொடுத்து தான் கும்பிடுவார்கள்.